வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வனுடைய சுவாரஸ்யமான அத்தியாயம் 6 இப்போ பார்க்கலாம். நடுநிசி கூட்டம். குறவை கூத்துக்கும் வெறியாட்டத்துக்கும் அப்புறமா வந்திருந்த விருந்தாளிங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருந்து பெருமையோடு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வல்லவரையனுக்கு விருந்து ஒன்றும் ருசிக்கவே இல்லை. அவனோட உடம்பு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு, உள்ளம் கலங்கி போய் இருந்துச்சு. இருந்தாலும் அவனோட பக்கத்தில் அவனுடைய நண்பன் கந்தமாறன் உட்கார்ந்துக்கிட்டு விருந்தாளிகளில் யார் யார் இவங்க, என்ன உறவு அப்படிங்கிறத எல்லாம் ரொம்ப பெருமையோட வந்தியத்தேவனுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த இடத்துல பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்க மழபாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தாரு, குன்றத்தூர் பெருநிலக்கிழார், மும்முடி பல்லவரையர், தான்தொங்கி கலிங்கராயர், வணங்காமுடி முனையரையர், தேவசேனாதிபதி பூவரையர், அஞ்சாத சிங்கமுத்தையர், இரட்டை குடை ராஜாலியார், கொல்லிமலை பெருநிறவேளார் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் வந்திருந்தவங்க எல்லாரையும் கந்தமாறன் தன்னுடைய நண்பனோட காதுல ரொம்ப மெல்லிய குரல்ல சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாதபடி சொல்லி அவங்க அவங்களையும் சுட்டி காட்டி தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தான். நான் இப்ப சொன்ன இந்த பெருமைக்காரங்க எல்லாமே சாதாரணவங்க கிடையாது, சாதாரணமா ஒரு இடத்துல ஒண்ணு கூட கூடியவங்களும் கிடையாது. இவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல பாத்துற முடியாது. அநேகமா இதுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் குறுநில மன்னர்கள் இல்ல குறுநில மன்னர்களுக்கான மரியாதையை உடையவங்க. ராஜா அல்லது அரசர் அப்படிங்கிற பேரெல்லாம் மாறி அரையர் அப்படின்னு வழங்கி வந்துச்சு. சிற்றரசர்களும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவங்களும் அரையர் அப்படின்ற பட்டத்தை பெயரோட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க அவங்களுடைய ஊரை மட்டும் சொல்லி பக்கத்துல அரையர் அப்படின்னு சேர்த்து சொல்ற ஒரு வழக்கமும் இருந்துகிட்டு வந்துச்சு. அந்த நாள்ல சிற்றரசர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய பிறப்பு நாளை மட்டும் அரசர் பட்டம் வாங்கி வந்தவங்க கிடையாது. அரண்மனை சுகபோகங்கள்ல திகழ்ந்து வாழ்ந்திருப்பவர்களும் இல்லை. போர்க்களத்துல நேரடியா நின்று போர் புரிய தயாரா இருக்கிற வீராதி வீரர்கள் தான் இந்த உரிமையை காப்பாத்திக்கவே முடியும். அதனால இதுல இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு போர்ல பங்கேற்று ஒவ்வொரு பெரிய பெரிய காயங்களை பரிசா வாங்கினவங்களாவும் இருப்பாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட ஆட்சிக்கு அடங்கி அவங்க அவங்களோட எல்லைக்குள்ள அதிகாரத்தை செலுத்தி வந்தவங்க தான். சில பேர் இதுல சோழ குலத்துல அரசாங்க பதவியிலையும் வகிச்சிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட பெருமையானவங்களும் பேரரசர்களும் சிற்றரசர்களும் ரொம்ப மரியாதையானவங்களும் வீரர்களுமான அத்தனை பேரையும் ஒரே இடத்துல ஒன்னு சேர தன் நண்பனுக்கு பக்கத்துல அதுவும் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நெருக்கமா பார்த்ததுல வந்தியத்தேவனுக்கு பெரிய மகிழ்ச்சியே இருக்கணும். ஆனால் அப்படி ஒன்றும் மகிழ்ச்சியோ பெருமையோ வந்தியத்தேவனுடைய மனசில் ஏற்படவே இல்லை. இவ்வளவு பேரும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களில் ஈடுபட்ட இவங்க எல்லாமே இந்த இடத்துல எதுக்கு கூடியிருக்காங்கன்ற எண்ணமோ அதுக்கான பயமும் மட்டும் அவனோட மனசில் அலையடிக்கிற மாதிரி அப்பப்போ வந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு. அவனோட மனசில் இப்படிப்பட்ட பெரிய குழப்பத்தோடையே வல்லவரையன் அவனுக்குன்னு கந்தமாறன் தயார்படுத்தி வச்சிருந்த ஒரு தனி படுக்கை அறைக்கு வந்திருந்தான். பலரும் விருந்தாலேயும் அந்த மாளிகைக்கு வந்திருந்ததுனால வல்லவரையனுக்கு அந்த மாபெரும் மாளிகையில மேல் மாடத்துல ஒரு மூலையில ஒரு திறந்த மண்டபம் மட்டும்தான் படுக்கிறதுக்கு கிடைச்சிருந்துச்சு. சரி நண்பா, நீ ரொம்பவும் களைச்சி போயிருக்க, அதனால நிம்மதியா இந்த இடத்துல படுத்து தூங்கு. மத்த வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளையும் நல்லபடியா கவனிச்சுட்டு நான் உன் கூடவே வந்து படுத்து தூங்குறேன் அப்படின்னு கந்தமாறன் சொல்லிட்டு போனான். சரின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அந்த இடத்துல படுத்த உடனேயே அவனோட கண்ணெல்லாம் சுத்திக்கிட்டு வந்துச்சு. ரொம்ப சீக்கிரத்திலேயே நித்ராதேவி அவனோட கண்களை ஆட்கொண்டார். ஆனாலும் என்ன லாபம், மனசுன்னு ஒன்று இருக்கே, என்ன பண்ண முடியும்? அதை நித்ராதேவியால் மட்டும் இல்லை, வேற யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. உடம்பு என்னமோ அசைவே இல்லாமல் இருந்தாலும் கூட கண்களும் மூடி இருந்தாலும் மனசோட ஆழத்துல பதிஞ்சி இருக்கிற சில விஷயங்கள் கனவா வருது. ஒரு காரணமும் இல்லாத, அறிவுக்கு பொருத்தமே இல்லாத பல பல பெரிய விஷயங்களும் அந்த கனவுலகத்துல நடக்குது. எங்கேயோ ரொம்ப தூரத்துல ஒரு நரி ஊளையிட்ட சத்தமும் கேக்குது. ஒரு நரி 10 நரியா மாறி 100 நரியா மாறி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊளையிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஊளையிட்டு கத்திக்கிட்டே வந்தியத்தேவனை நெருங்கி நெருங்கி துரத்திக்கிட்டே வருது. அப்போ ஒரு பெரிய இருள் அந்த நரியோட கண்ணு அப்படியே சின்ன சின்ன நெருப்பு கங்குங்க போல அவன் கிட்ட பொறி பறக்க நெருங்கி வந்துச்சு. இன்னொரு பக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலான்னு வந்தியத்தேவன் பாக்குறான். அவன் பார்த்த இன்னொரு திசையில 10, 100, 1000 நாய்கள் ஒரே மந்தையா குறைச்சிக்கிட்டே அவனை பாஞ்சு ஓடி கடிக்கிற மாதிரி தோரணையில வந்துச்சு. அது நாயினே சொல்ல முடியாது, பேயினே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெறியோட வந்துச்சு. அந்த வேட்டை நாயோட கண்கள்ல அனல் பொறிகளும் அப்படியே ஜுவாலையா ஜொலிச்சிச்சு. இந்த நரிங்க கிட்டையும் வேட்டை நாயங்க கிட்டையும் நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டா நம்மளுடைய கதி என்னதான் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் ரொம்ப நடுநடுங்கி போயிட்டான். நல்ல வேலையா எதிர்த்தப்பல ஒரு கோயில் தெரிஞ்சிச்சு. ஓட்டமா ஓடி அந்த திறந்திருந்த கோயிலுக்குள்ள புகுந்து வாசல் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டான். திரும்பி பார்த்தா அது காளி கோயில்ன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. அகோரமா வாயை திறந்துகிட்டு இருந்த காளி மாதாவ சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருத்தன் வெளிவந்தான். அப்படி வந்த அந்த பூசாரியோட கையில ஒரு பயங்கரமான வெட்டறிவாள் இருந்துச்சு. வந்தாயா, வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பூசாரி ரொம்ப கிட்ட நெருங்கி 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 வந்துகிட்டே இருந்தான். நீ பிறந்த அரச குலத்துல வரலாறு என்ன? எத்தனை வருஷங்களா உன்னுடைய குலத்துல எனக்குல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த பூசாரி கேட்டுக்கிட்டே வல்லவரையனை நோக்கி கிட்ட வந்தான். வானர் குலத்து வல்லவரையர் 300 வருஷங்களா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தவர். என் தந்தையோட காலத்துல வைத்தும்பராயர்களால அரச இழந்துட்டோம் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான். அப்படின்னா நீ தகுந்த வழி இல்ல, ஓடிப்போ அப்படின்னு அந்த பூசாரி சொல்றான். இப்படி சொன்ன உடனேயே திடீர்னு காளி மாதாவோட இடத்துல கண்ண பெருமாள் காட்சி அளித்தாரு. கண்ணன் சந்நிதியில 2 பெண்கள் கையில பூமாலையோட ஆண்டாள் பாசுரம் பாடிக்கிட்டே நடனம் ஆடினாங்க. இத வல்லவரையன் பார்த்து பரவசப்படுத்திக்கிட்டே இருந்தான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய பின்பக்கத்துலன்னு கண்டம் கண்டோம் கண்ணு கிணியவையை கண்டோம்னு சில பாடலை பாடிக்கிட்டு யாரோ வராங்க. யாரா இருக்கும்னு திரும்பி பார்த்த வல்லவரையனுக்கு ஆழ்வார்க்கடியன் நம்பிதான் தெரிஞ்சான். இல்லை இல்லை, ஆழ்வார்க்கடியனுடைய தலை பாடியது. அந்த தலை மட்டும் பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த காட்சியை பார்க்க சகிக்க முடியாதவனா வல்லவரையன் அப்படியே திரும்பிக்கிட்டான். அப்போ தூணுல அப்படியே முட்டிக்கிட்டான். கனவும் கலைஞ்சு போச்சு. கண்கள் திறந்து பார்த்தா ஆனா கனவையும் நனவையும் ஒன்னா பிணைஞ்ச மாதிரி ஒரு காட்சியை அவன் பார்க்க நேர்ந்து. அவன் படுத்திருந்த இடத்துக்கு நேரா எதிர்புறத்துல, அதாவது கடம்பூர் மாளிகையோட சுற்று மதில் இருக்கு இல்லையா, அந்த மதிலோட மேலே ஒரு தலை தெரிஞ்சிச்சு. அது அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோட தலை தான். இந்த தடவை அது கனவல்ல, வெறும் பிரம்மையும் அல்லன்றது மட்டும் நிச்சயம். ஏன்னா எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலைய அங்கேயே இருந்துச்சு. அந்த தலை அங்கேருந்து நகரவே இல்லை. அப்படின்னா இது கனவில்ல நிஜம்தான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது வெறும் தலை மட்டும் இல்ல, தலைக்கு பின்னால உடம்பும் இருக்குது அப்படிங்கிறத வந்தியத்தேவன் சீக்கிரத்திலே யூகித்து தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா ஆழ்வார்க்கரையனுடைய கைகள் அந்த மரத்தோட ஓரத்தோட விளிம்ப பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அவன் ரொம்ப நேரமா கவனமா மதிலுக்கு கீழே உட்புறத்துல எதையோ உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி, அவன் அவ்வளவு கவனமா அங்க என்னத்தை பாக்குறான்? இதுல ஏதோ வஞ்சக சுற்றி இருக்கு அப்பா, தலையை சுற்றுகிறதப்பா. ஆழ்வார்க்கடியன் நல்ல நோக்கத்தோட ஒன்றும் இங்கே வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்தோட தான் கெட்டது செய்யறதுக்காகவே இங்கே வந்திருக்கிறான். அவன் அந்த மாதிரி எந்த கெட்ட செயலையும் செய்யாமல் இருக்கிறது கந்தமாறனுடைய நண்பனாகிய நம்மோட கடமை இல்லையா அப்படின்னு தனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவன் ஒரு வேளை சாப்பாடும் சாப்பிட்ருக்கான் இல்லையா, அதுக்காகவும் தான் இதை போல நினப்பு வருது. உடனே வல்லவரையன் துள்ளி எழுஞ்சு உட்கார்ந்தான். எழுந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருந்த அவன் உரையில போட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த கத்தியை எடுத்து இடுப்புல சொருக்கிக்கிட்டான். ஆழ்வார்க்கரையனுடைய தலை தெரிஞ்ச அந்த திசையை நோக்கி வேகமா நடைய போட்டான். மாளிகையோட மேல் மாடத்துல ஒரு மூலையில இருந்த மண்டபத்துல தானே வல்லவன் படுத்திருந்தான். சரி, அங்கிருந்து கிளம்பி அந்த மதில் சுவரை நெருங்கி நடந்து வந்தா மேல் மாடத்திலிருந்து மண்டப சிகரங்கள், மேடைகள், விமான ஸ்தூபிகள், தூண்கள் இது எல்லாத்தையும் கடந்து தாண்டி சுற்றி வளைஞ்சு நெளிஞ்சு தான் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி நடந்த பிறகு திடீரென்று எங்கேயோ ஒரு பேச்சு குரல் வந்ததை கேட்டு வல்லவரையன் தயங்கி அங்கேயே நின்னுட்டான். அங்கிருந்த ஒரு தூணை பிடிச்சுக்கிட்டு அதோட மறைவில மறைஞ்சு நின்னுக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கும் கீழே குறுகலான முற்றம் ஒன்று இருந்துச்சு. அதுல 3 பக்கமும் நெடுஞ்சுவர்களும் சூழ்ந்திருந்துச்சு. அந்த இடத்துலன்னு 10-12 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. பாதி நிலாவோட வெளிச்சத்தை அந்த பெரிய சுவருங்க எல்லாமே தாண்டி மறைச்சிக்கிச்சு. ஆனா ஒரு சுவரோட பாதியில இருந்த இரும்பு அகல் விளக்கோட வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் அவங்க கிட்ட அந்த வெளிச்சத்தை தந்துச்சு. அப்படியே அங்க கூட்டம் போட்டு உட்கார்ந்திருந்த அத்தனை பேருமே அன்னைக்கு ராத்திரி வந்தியத்தேவன் விருந்துல பார்த்த பெரிய பெரிய ஆளுங்க தான் அங்க ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி கலந்து ஆலோசிக்கவே அந்த நட்ட நடு ராத்திரியில ஒரு கூட்டம் போட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூடி உட்கார்ந்து அதை பத்தி தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ, இங்கே இவங்க பேசிட்டு இருக்க இந்த ரகசியத்தை தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மேலே இருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்து கேட்டுக்கிட்டு வரானா? ஆஹா, ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன்றதில் சந்தேகமே கிடையாது. அவன் இருக்கிற இடத்துலேன்னு கீழே இந்த கூட்டம் கூடி உட்காந்து பேசுகிறவங்கள ஒருவாறு கவனிக்க முடியும். அவங்களுடைய பேச்சை கூட ரொம்ப நல்லா கேட்க முடியும். ஆனால் கீழே இருக்கிறவங்க ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது. அந்த இடத்துல பெரிய மாளிகை சுவர்கள் எல்லாமே அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருந்துச்சு. இதை எப்படியோ ஆழ்வார்க்கடியான் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து நிக்கிறானே, சரியான கெட்டிக்காரன் தான் போல இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. இவனோட கெட்டிக்காரத்தனம்லாம் இந்த வானர்குள்ள வந்தியத்தேவன் கிட்ட பழிக்காது அப்படின்னு வந்தியத்தேவன் முடிவு பண்ணிக்கிட்டான். இந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்புடியா பிடிச்சு இழுத்துக்கிட்டே வந்து, இல்லை இல்லை, அப்படி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா கீழே கூடி இருக்கிறவங்களுடைய கவனம் எல்லாமே நம்ம பக்கம் திரும்பிடுமே, மதில் சுவரை இவங்களுக்கு தெரியாம அணுக முடியாது. அப்படி அவங்க பார்க்குற மாதிரி மதில் சுவர் மேலே நம்ம ஏறி போனாலும் கூட நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க தேவையில்லையே அப்படின்னு சம்புவரையர் சொன்னது வந்தியத்தேவனுக்கு இப்போ நினைப்பு வந்துச்சு. அப்படின்னா இவங்க எல்லாமே ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கலந்து பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படி அவங்க பேசுகிற விஷயத்த வேற யாராவது தெரிஞ்சுக்கிறத அவங்க விரும்பியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை இவங்க திடீர்னு இந்த இடத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒருவேளை ஆழ்வார்க்கடியனை நம்ம அங்கே இருக்கான்னு சுட்டி காட்டினாலும் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவன் குதிச்சிறங்கி ஓடியே போயிடுவான். அப்போது ஒருத்தன் இருந்தான்னு நம்ம சொன்னால் கூட நம்மளை நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே படுத்திருந்தவன் இங்கே எதற்காக எழுந்திரிச்சு வந்தான்னு எல்லாரும் நம்மளை சந்தேகமாக கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை, அது மட்டும் இல்லாமல் கந்தமாறனை தர்ம சங்கடமான நிலைக்கு நம்ம தள்ளுறதா ஆயிடும். ஆஹா, அது யாரு? என் நண்பன் கந்தமாறன் போலவே இருக்கிறதே. சரி சரி, அப்படின்னா கந்தமாறன் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கான் போல இருக்கு. காலையில் கந்தமாறனை கேட்டா இந்த விஷயம் எல்லாம் இந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை கூட தெரிஞ்சிட போகுது. சரி, நம்ம போகலாம். அதே நேரத்தில் அந்த கூட்டத்துக்குள்ளேயே பக்கத்தில் மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த மூடு பல்லக்கு வந்தியத்தேவனுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. இது என்னப்பா பல்லக்கு? இது வந்து பழுவேட்டையருடைய யானை மேலே வந்த பழுவேட்டையருடைய மனைவியாக இருக்குமோ? அதுக்குள்ள ஒரு பெண் திரையை நீக்கி வெளியே வந்து நம்மளை பார்த்தாலே, இப்போ அந்த பெண் இந்த மாளிகையிலே இருக்கிறாளா? என்னப்பா இது, அந்தபுரத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே. வயசானவங்க இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இந்த பிரச்சனை தான் அவங்க உயிரை வாங்குது. சந்தேகம்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய மனைவியை விட்டு பிரியவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு மனசே வராது. ஒருவேளை இப்போ கூட இந்த பல்லக்கில் பழுவேட்டையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ. சரி, இந்த வீராதி வீரரோட தலைவிதியை பற்றி நம்ம பேசி என்ன ஆகும்போது, இந்த வயசில் ஒரு இளம் பெண் கிட்ட அகப்பட்டுக்கிட்டு அவளுக்கு அடிமையாகி இப்படி தவிக்கிறாரு. ஆனால் என்ன, அப்படி ஒன்றும் அவர் ரதியோ மேனகையோ ரம்பையோ இல்லை. வந்தியத்தேவன் ஒரு நிமிஷம் அவளை பார்த்தப்போ ஏற்பட்ட அருவறுப்பை உணர்ச்சியை நினச்சி பார்த்தான். அதை மறக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பு. இந்த வீர பழுவேட்டையருக்கு என்ன மோகமோ அந்த பொண்ணு மேலே தெரியலப்பா. அதை விட அதிசயமானது என்னன்னா அந்த ஆழ்வார்க்கடியனுடைய பைத்தியம்தான். இந்த பல்லக்கு இங்கே வச்சிருக்கிறதுனால தான் அவன் இந்த மதில் மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கும் அவளுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கு என்ன தெரியும். அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம். பழுவேட்டையரைய பலவந்தமாக அவளை தூக்கிட்டு வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் தான் இவர். அதனால தான் அவளை பார்த்து பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாவது கிடைக்காதான்னு ஆழ்வார்க்கடியன் எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கான் போல அப்படின்னு, இதை பற்றி நமக்கு என்ன, பேசாமல் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அந்த இடத்துலன்னு வேகமாக கிளம்புறான். கீழே இறங்க போற அந்த கடைசி நிமிஷத்துல தன்னுடைய பேரு அந்த கூட்டத்துல கீழே பேசிட்டு இருந்தவங்க வாயிலிருந்து வந்த உடனே அது அவன் காதுல வந்து விழுந்துச்சு. உடனே நம்மளை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூர்மையா காதை தீட்டி வச்சுட்டு கேட்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சொன்னாரு, உன்னோட மகனுடைய சிநேகிதன்னு ஒரு பிள்ளை இங்க வந்திருக்கானே, அவன் எங்க படுத்திருக்கா? நம்முடைய பேச்சு எதுவும் அவனோட காதுல விழக்கூடாது. ஞாபகம் இருக்குதா, அவன் வடதிச மாதாண்ட நாயக்கரின் கீழே பணி செய்ய வந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது மட்டும் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கட்டும். நம்முடைய திட்டம் எதுவும் உறுதியா நிறைவேறுற காலம் வரதுக்குள்ள யாருக்குமே இதை பத்தி தெரியக்கூடாது. அந்த பிள்ளைக்கு மட்டும் நம்ம பேசுற ஏதாவதுல கொஞ்சம் தெரிஞ்சிட்டா கூட அவனை இந்த கோட்டையிலிருந்தே வெளியே அனுப்ப கூடாது. ஒரேடியா அவனோட வேலைய தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். என்ன புரியுதா அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும்னு நேயர்களே நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆனாலும் வந்தியத்தேவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவே இல்லை. அவங்களுடைய பேச்ச முழுசா கேட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவனுடைய பேச்சும் உயிரும் இந்த இடத்துல அடிபட்டுச்சு இல்லையா, அதனால இந்த முடிவு வந்துச்சு. அப்போ வந்தியத்தேவன் நினைக்கிறான், வடதிச மாதாண்ட நாயக்கர் யாரு? சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட மூத்த மகன், அடுத்தபடியா சோழ சிம்மாசனத்துல ஏறக்கூடிய பட்டத்து இளவரசர். அவரு கூட நான் வேலை பார்க்கறதுல இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆட்சேபனை இருக்கிறதுன்னு தெரியலையே. அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவங்க அப்படி என்னத்த பேசிட போறாங்க இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த நேரம் பார்த்து கந்தமாறன் தன்னோட நண்பனுக்கு சாதகமா பரிந்து பேசினது வல்லவரனுடைய காதுல விழுந்துச்சு. என்னுடைய நண்பன் மேல் மாடத்து மூளை மண்டபத்துல வந்தியத்தேவன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த கூட்டத்துல பேசுற பேச்சு அவனோட காதுல விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் அவன் தலையிட மாட்டான். அவன் இதெல்லாம் கேட்கவும் மாட்டான். அப்படியே கேட்டாலும் கூட அதனால உங்களோட எந்த ஒரு யோசனைக்கும் அது பாதகமா ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு கந்தமாறன் சொன்னான். அப்போ பழுவேட்டரையர் சொன்னாரு, உனக்கு அவன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் நினைச்சு எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான்ப்பா. ஆனா எங்கள்ல யாருக்குமே அவனை முன்பின்ன தெரியாது. அதனாலதான் நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு எச்சரிக்கை சொல்றோம். நம்ம இங்க பேச போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட உரிமையோட விஷயம். அஜாக்கிரத காரணமா ஒரு வார்த்தை வெளியில போனாலும் அதனால பயங்கரமான விபரீதம் வரும். இது உங்க எல்லாருக்குமே நினைவிருக்கட்டும் அப்படின்னு பழுவேட்டரையர் சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் பேச போறாங்கன்றத அடுத்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.